இப்பொழுது இந்த ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல நான்காவது அதிகாரத்துல இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். கடந்த வாரத்துல இதன் ஆரம்ப பகுதியை பார்த்தோம். அந்த பகுதிக்கு பிறகு இது வருகிறது. இது வந்து ஒரு நீண்ட பகுதி. இந்த நாலாவது அதிகாரத்துல 7-44 வசனங்கள். அது எல்லாரையும் எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. ஆகவே தான் இந்த முதலாவது பகுதி 8-14 வசனங்கள் வரையும் இன்றைக்கு பார்ப்போம். அடுத்த வாரத்திலே மற்ற பகுதியையும் கூட நாம பார்க்க போகிறோம். இந்த முதலாவது பகுதியில இந்த அதிகாரத்துல நாம் பார்த்தோம் அந்த சூனாம் என்று சொல்லுகின்ற இடத்திலிருந்த ஒரு பெண்ணை எலிசா தீர்க்கதரிசி சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அந்த பெண் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பெண், தேவ பயமுள்ள ஒருவராக இருந்தார். அதாவது காட் ஃபியரிங் உமன் சொல்லலாம். அந்த 7 வசனங்கள்ல அவளை பற்றி பார்த்தோம். அவளுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்தார் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா. அவளுடைய தேவையை அவர் தீர்த்து வைத்ததை அங்கு பார்த்தோம். இப்பொழுது இங்கு இன்னொரு வழியும் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு கூட இந்த 8 வசனத்துல பார்க்கிற பொழுது சொல்லியிருக்கு, சூனேமுக்கு எலிசா போயிருக்கும் பொழுது என்று ஆரம்பிக்கிறது. இவள் வந்து சூனேம் என்ற பிரதேசத்தில இடத்துல இருந்த பெண். அந்த பெண்ணும் கூட முன்பு நாம் பார்த்தவளை போல தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவள், அந்த தேவனை விசுவாசித்து வாழ்ந்தவள். அந்த காலத்துல தேவனுடைய மக்கள், அதாவது உண்மையிலேயே ஆண்டவர் விசுவாசித்து இருந்த மக்கள், அந்த இஸ்ரவேல் பகுதியில ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அந்த நேரத்துல நிறைய பஞ்சம் இருந்தது, நாட்டுக்கு எதிரிகளுடைய தொல்லை இருந்தது, உணவுப் பொருள் ரொம்ப தட்டுப்பாடா இருந்த ஒரு காலம். அதுக்கு மேல அங்க பார்த்தா ஆண்டவரை விட்டு விலகி போய் இருந்தவங்க அதிகமான பேர் இஸ்ரவேல்ல இருந்தாங்க. தேவன் இருந்தும் தேவனுடைய வார்த்தை இருந்தும் அதையெல்லாம் அசட்டை செய்து உதாசீனம் பண்ணி அந்நிய தேவர்களையும் அந்நிய பிரஜாதி வழக்கங்களையும் பின்பற்றி போனவர்கள் இஸ்ரவேல்ல அதிகமாக இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துல தேவனுடைய மக்கள் ஒரு மீதமானவர்களாக குறைந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்படி தேவனுடைய மக்கள் இத்தனை பலவிதமான எதிர்ப்புகள், அதாவது புறஜாதி தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள் மற்றவர்களிடத்து வந்த எதிர்ப்புகளை மட்டும் தாங்க வேண்டியதாக இல்லாமல் நாட்டில பஞ்சத்தையும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதே நேரத்தில் அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த அந்த மீதமானவர்களுக்கு அதன் காரணமாகவும் அவர்களுக்கு கஷ்டம் இருந்தது. இருந்த பொழுதும் தேவன் அவர்களை கைவிட்டு விடவில்லை. இந்த நேரத்துல இஸ்ரவேல்ல ஆண்டவரை குறித்து சிந்தித்து அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் கொஞ்ச பேர் தாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த பகுதி முதலாவது, இந்த அதிகாரத்தினுடைய முதலாவது பகுதி நமக்கு சுனாமில் இருந்த ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தியது. இன்னொரு பெண்ணை இப்பொழுது நாம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த சுனாமில் இருந்த இந்த பெண்ணுடைய விசுவாசத்தையும் அவருடைய விசுவாசத்தின் அருமையையும் அது மட்டுமல்லாமல் அவருடைய விருந்தோம்பலையும் பற்றி இந்த பகுதி நமக்கு அருமையாக எடுத்து சொல்லுகிறது. இப்ப 8 வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், எலிசா ஒரு நாள் சூனேமுக்கு போயிருந்த பொழுது என்று ஆரம்பிக்கிறது. அப்படி எழுதியிருப்பதற்கு காரணம், இதுவல்ல முதலாவது தடவை எலிசா சூனேமுக்கு போனது. எலிசா பல தடவைக்கு சூனேமுக்கு போயிருக்கிறார். யார் எலிசா? இவன் ஒரு தீர்க்க தரிசி. எலியாவுக்கு பிறகு அவனை போல அவனால் தயாரிக்கப்பட்டு ஆண்டவர்கள் சுவாசித்த ஒரு இன்னும் ஒரு அதிரடியான ஒரு பிரசங்கி தீர்க்க தரிசின்னு எலிசாவை பத்தி நாம சொல்லலாம். அப்ப அந்த எலிசா இந்த நாட்டில் துன்பங்கள் இருந்த இந்த காலப்பகுதியில தேவனை விட்டு மக்கள் விலகி போய் அவரை வழிபடாதபடி வேறு புறஜாதி தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில எலிசா பல இடங்களுக்கும் பிரயாணம் செய்து போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அன்னைக்கு நாட்டில் சத்திய பஞ்சம் அதிகமா இருந்தது. அப்படின்னா என்ன சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு ஒரு இருதயத்தில் ஒரு தாகம் இல்லாமல், புரஜாதி தெய்வங்களை புரஜாதி பழக்க வழக்கங்கள்லாம் பின்பற்றி போனவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதுவும் எந்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேலர்களுக்காக எவ்வளவோ செய்தாரோ அந்த ஆண்டவரை இஸ்ரவேலர்களே மறந்து போய் நிராகரித்து இருந்த ஒரு காலப்பகுதி. ஆனா அந்த நேரத்திலையும் கூட, அவ்வளவு மோசமான நிலையிலும் கூட, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுவதற்காக தீர்க்கதரிசிகளை கொடுத்திருந்தார், எலிசாவை அந்த தேசத்துக்கு கொடுத்திருந்தார். ஆகவே எலிசா பல தேசங்களுக்கும் போய், பல இஸ்ரவேலின் பல பகுதிகளுக்கும் பிரயாணம் செய்து போய் அந்த சூனேமுக்கும் பல தடவை வந்திருக்கிறார். இவர் தேவனுடைய வார்த்தையை அந்த மீதமாக இருந்தவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு வந்திருந்தார். அப்படித்தான் அந்த மாதிரி போன ஒரு பிரயாணத்துலதான் எலிசா இப்ப சூனாமுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இங்க சொல்லி இருக்கு, ஒரு நாள் எலிசா சூனாமுக்கு போயிருக்கிற பொழுது. பல தடவை இந்த மாதிரியாக சூனாமுக்கு எலிசா போயிருக்கிறார், இப்பொழுது மறுபடியும் அங்கே வந்திருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்படி வந்த பொழுது என்ன நடக்கிறது, இந்த சூனாமில இருந்து அவர் ஒரு பெண்ணை சந்திக்கிறார், சரிங்களா? அவளை பத்தி அந்த வசனம் சொல்லுகிறது. இப்ப எலிசா இங்கிருந்து வர்றதுக்கு, இந்த சூனாமுக்கு போறதுக்கு மவுண்ட் கார்மல் சொல்லுகிற அந்த இடத்துல இருந்து ஒரு நாள் தூர பயணம். ஆகவே இது ஒரு ரொம்ப நேரத்தை செலவழித்து போக வேண்டிய ஒரு பிரயாணமாக இருந்தது. அப்ப இங்க வந்து அந்த இடத்துல தங்கி இருந்து ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமாக எலிசா அங்க போகிறது வழக்கம், கார்மேலுக்கு போகிறது வழக்கம். அப்படி அங்கு போகிற பொழுது அந்த போகிற வழியில இந்த சூனாமுக்கு வந்து அங்கு தங்கி இருந்து ஓய்வு எடுப்பதற்காகத்தான் எலிசா வந்திருந்தார். இப்ப இந்த இடத்துல இந்த பெண்ணை நாம் பார்க்கிறோம், அவரும் இவரை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்திரீ அவளுக்கு எலிசாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா எலிசா அங்க பல தடவை வந்துட்டு போயிருக்கிறார். ஆகவே இது முத முறையா அந்த மனுஷி அவளை சந்திக்கல. நல்லா எலிசாவுக்கு அவளை பத்தி தெரிஞ்சிருந்தது, அவளுக்கும் எலிசாவை பத்தி தெரிஞ்சிருந்தது. எந்த அளவுக்கு அவர்களுடைய உறவு இருந்ததெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒருவர் ஒருவர் இது முதல் தடவை அவர்கள் சந்திக்கலங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவளை பற்றி நமக்கு வேற என்ன தெரியும்? இந்த இடத்துல அந்த வசனத்துல பாக்குற பொழுது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீன்னு அவளை குறித்து வாசிக்கிறோம். கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அப்படி கணம் பொருந்தியனா என்ன? கணம்னு சொல்லுகிற பொழுது அவ ஒரு அதுக்கு ஒரு பொருள். ஆங்கிலத்துல பாக்குற வேதத்துல பாக்குற பொழுது அது எப்படி சொல்லி இருக்கிறது என்றால், ப்ராமினன்ட் வுமன், ஒரு முக்கியஸ்தரான ஒரு பெண் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொரு டிரான்ஸ்லேஷனை பார்க்கிற பொழுது அவ நோட்டபுள் வுமன் இல்லாவிட்டா ஒரு ப்ராமினன்ட் வுமன் அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் ஒரு செல்வந்தனாக நல்ல வசதிகள் வாழ்க்கை நிறைந்தவர்கள் ஒரு மனுஷன் அர்த்தம் கொள்ளலாம். இல்லாட்டி அந்த ஊர்ல ஒரு நல்ல பேர் வாங்கி இருந்த ஒரு முக்கியஸ்தரான ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம். அதை விட நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியல அவளை பற்றி. ஆனா அவ தேவனை விசுவாசித்த ஒருவர், கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அப்ப எலிசா வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு இவ எலிசாவை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக அழைத்தார். அவளுக்கு அதாவது விருந்து உபசாரம் செய்வதற்கு, தீர்க்க தரிசின்னு அவளுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய மனுஷன் நல்லா தெரியும். ஆகவே அந்த தேவனுடைய மனுஷன் ஊருக்கு வந்திருக்கிறார், நம்ம வீட்டுக்கு வந்து நம்மோடு இருந்து உணவருந்தணும்னு அவர் ஆசைப்பட்டு அவளை அழைத்தார் என்று பார்க்கிறோம். அவதான் அப்படி சொல்லி இருக்கிறது, சரிங்களா? அதே நேரத்துல இப்ப இந்த பிரதேசத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் கூட இந்த சூனாமை பற்றி, இது வந்து ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு தத்தம் செய்திருந்தார், நான் உனக்கு ஒரு பெரிய தேசத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்படியாக அவர் கொடுத்த தேசத்தின் வட தென் பிரதேசங்களுக்கு இருந்து போற பகுதியில ஒரு சமதரையாக இருந்த இடம்தான் இது. இதுவுடைய போர்டர் வந்து யோர்தான் வரையும் போகிறது. அவ்வளவு பரந்த ஒரு வெளியாக இது இருந்தது. இந்த பரந்த வெளிக்கு தண்ணீர் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா, அங்க இருந்து கிஷோன் என்று சொல்லுகின்ற ஒரு ஆற்றிலிருந்துதான் இதுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இப்ப இந்த பரந்த வெளி ரொம்பவுமே நல்ல பயிர்கள் எல்லாம் வளரக்கூடிய விதத்துல வசதி உள்ள ஒரு நிலமாக இருந்தது. அப்படியான ஒரு மண் தரை அதுன்னு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய காலநிலையும் கூட விவசாயம் பண்ணுவதற்கு நல்ல வசதியாக இருந்தது அந்த நேரத்துல. இதுல வந்து சோளம் அதிகமாக விவசாயிகளால பயிரிட முடிந்தது. சோளம் மட்டுமில்லாம ஆலிவும் கூட அங்கு நிறைய பயிரிட்டார்கள். அப்படியான ஒரு வசதி இருந்த ஒரு பரந்த ஒரு பிரதேசம் அங்குதான் இந்த சூனேம் என்று சொல்லுகின்ற, சூனாம் என்று சொல்லுகின்ற இந்த டவுன், ஒரு நகரம் அங்க இருந்தது. ஒரு பெரிய சிட்டின்னு நினைச்சிடாங்க, ஒரு வில்லேஜ விட கொஞ்சம் பெரிய ஒரு நகரம்னு சொல்லலாம். அங்க இருந்த வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெரும்பாலானவர் விவசாயிகளா தான் இருந்தாங்க, சரிங்களா. ஆனா ஒரு ரொம்பவும் ஒரு அமைதியான ஒரு இடம் அங்க, அந்த இடத்துல அப்படி இருந்து எந்தவித அதிகமான பிரச்சனைகளும் இல்லாமல் மக்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப காமேலுக்கு, அந்த கார்மேல் பர்வதத்துக்கு மலைக்கு போவதற்கு முன்பாக இந்த நகரத்துல ஓய்வெடுப்பதற்காக வந்திருந்தார். வேறு என்ன நமக்கு இந்த ஊரை பத்தியும், இந்த ஊர்ல வாழ்ந்த இந்த சுனாமிய பெண்ணை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்பொழுது பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்னது போல தேவனை விசுவாசித்தவள் இவள். அந்த காலத்துல தேவனை விசுவாசிக்காதவர்கள் அதிகமாக நாட்டில் இருந்த பொழுதும் இவள் தேவனை விசுவாசித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளுக்கு தீர்க்கதரிசியான எலிசாவை தெரிந்திருந்தது. எலிசாவை அவள் மதித்தாள். எலிசா தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், தன்னுடைய வீட்டிலே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவள் விரும்பினாள் என்று பார்க்கிறோம். ஒரு நாட்டில் தேவ பயம் மிகவும் குறைவாக இருந்த ஒரு காலப்பகுதியில் அந்த இஸ்ரவேலர்கள் அதிகமானோர் பாகாலை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியில் இவ மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். தேவன் விசுவாசித்தது மட்டுமல்ல, பாகாலினுடைய அந்த வழிபாட்டில் போகாம, அவளுடைய அந்த புரஜாதி வழக்கங்கள் எல்லாம் போகாம இவள் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்தாள்னு பாக்கிறோம். இப்ப இந்த தீர்க்க தரிசி அந்த சூனாமுக்கு வருகிற பொழுதெல்லாம் கூட இவர் என்ன செய்தார், அவளுக்கு உதவி செய்ய ரொம்ப துடிப்போட இருந்தார். அதுக்கு மேல தேவனுடைய வார்த்தையை அவளிடந்து கேட்கறதுக்காக இவர் துடிப்போட இருந்தார்னு பாக்கிறோம். அந்த காலத்துல எங்க தீர்க்க தரிசி இருக்கிறாரோ அங்கதான் தேவனுடைய வார்த்தை இருந்தது. ஆகவே தேவனுடைய மக்கள் தீர்க்க தரிசிகள் வருவதை, தீர்க்க தரிசிகளுடைய புத்திரர்கள் வருவதை ரொம்பவும் ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி தீர்க்க தரிசி அந்த இடங்களுக்கு போகிற பொழுது அவர்கள் எல்லாம் வார்த்தையை கேட்பதற்கு அவரிடத்துல போவார்கள்னு பார்க்கிறோம். ஆகவே இது வந்து முதலாவது தடவை அல்ல எலிசா சூனாமுக்கு வந்தது. இப்படி வந்த பொழுது அவர் வந்து அந்த தீர்க்க தரிசிய ரொம்ப அருமையா கவனிக்க பார்க்கிறார். தன்னுடைய ஒரு ஆவிக்குரிய பிதா மாதிரி அவர் எலிசாவை மதித்தாள்னு பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசிகளுக்கு இஸ்ரவேல்ல எந்த மாதிரி ஒரு இடம், ஒரு முக்கியத்துவம் இருந்தது என்பதை இவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அந்த காலத்துல ஒரு தெய்வ பக்தி இல்லாத ஒரு காலப்பகுதியில இப்படி தீர்க்க தரிசி நாட்டுக்கு இருந்ததே ஒரு பெரிய அருமையான ஒரு காரியம்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் இருந்தாலும் இந்த பகுதி சொல்லுகிறது. ஏன்னா 9வது வசனத்துல அவள் தன் புருஷனை நோக்கின்னு பார்க்கிறோம். ஆகவே அவள் ரெண்டு பேருமே தேவ பக்தி உள்ளவர்கள், அருமையான ஒரு மனவாழ்க்கை நடத்தி வந்து கொண்டிருந்தவர்கள். ஆகவே இந்த கணவனும் இவளும் சேர்ந்து அந்த தீர்க்க தரிசி அங்க வருகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்திருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று தாங்களும் வாழ்க்கையில ஆறுதலையும் ரொம்பவும் உற்சாகத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்ப இப்பொழுது இந்த சுனாமிய பெண் அந்த தீர்க்க தரிசிக்கு மேலும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்பொழுது இங்க 9வது வசனத்துல பாக்குறோம், அவ தன்னுடைய புருஷனோட இது பத்தி பேசுகிறாள். அது ஒரு நல்லது, அவ தானே ஏதாவது செய்திடக்கூடாது. அவ வந்து கணவனை மதித்தவோ, ஆகவே இப்ப புருஷனோட அது பத்தி பேசுகிறத அங்க பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறாள் 9வது வசனத்துல பார்க்கிற பொழுது, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதாவது இவ் இஸ் அ ஹோலி மேன், கர்த்தருடைய மனிதன். அவருக்கு ஏற்கனவே அது தெரிந்திருந்தது, இருந்தாலும் அந்த நிச்சயமாக கணவனுக்கும் அது தெரியும், இவர் பரிசுத்தனமான மனிதன் என்று காண்கிறேன். ஆகவே இவருக்கு நாம என்னமும் செய்யணும் அப்படின்ட்டு கணவனோட பேசுகிறார். அப்ப என்ன அவளே ஒரு ஐடியாவும் கொடுக்கிறார், நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அரை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாட்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்துல வருகிற பொழுது அங்கே தங்கலாம் என்றார். அப்ப என்ன செய்யறா, இவர் அடிக்கடி இப்படி வந்துட்டு போறாரு, நாம அவருக்கு விசேஷமா ஒன்னு செய்தா ஏன் செய்யக்கூடாது? அந்த அளவுக்கு அவர்களுக்கு வசதி இருந்ததுன்னு பாக்குறோம். இருந்த பொழுது ரொம்ப பெரிய செல்வந்தரா இல்லாட்டியும் கூட அவர் தான் இருந்த வீட்டில மாடியில ஒரு சின்ன அறைய அவருக்காக செய்வோம், அவருக்காக ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்க வைப்போம். அவர் படிக்கிறதுக்கும் அங்க வந்து தங்கி ஓய்வெடுப்பதற்கும் பாடங்கள் தயாரிப்பதற்கும் அவருக்கு உதவியாக இருக்குமே, அதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லுகிறார். அப்படி சொன்ன பொழுது 11வது வருஷத்துல ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கேயே படுத்துக் கொண்டான். இப்படி கணவனுக்கு இவர் சொன்னது கணவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கு விருப்பமா இருந்தது. ஆகவே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியான ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்து கொடுத்தார்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் அங்க பாருங்க. இப்ப இவர் கணவனும் மனைவியுமாக இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எலிசாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடையும் அவர்கள் எதை தீர்மானித்திருந்தார்களோ அதையெல்லாம் செய்து முடித்து எலிசாவையும் எலிசாவோடு எப்பவுமே அவனுக்கு உதவி செய்து ஏற்பாடுகள்லாம் செய்து வந்து வைப்பதற்காக அவனோடு போய்கொண்டிருந்த அவருடைய ஊழியக்காரன கேஆசியையும் தன்னுடைய வீட்டில வந்து இருக்கும்படி செய்தார். ஒரு நாள் தான் நம்ம பார்க்கிறோம் அங்க 11வது வசனத்துல, ஒரு நாள் அவன் அங்கே வந்து, அதாவது தீர்க்கதரிசி அங்கு வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்கிருந்து நம்ம பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்குது. ஏன்னா இவங்க செய்தது நமக்கு வெறும் கதையா மட்டும் பார்த்திடக்கூடாது. ஒரு ஆண்டவரை நேசித்த ஒரு பெண்ணையும் அவருடைய கணவனையும் பார்க்கிறோம். நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்து வார்த்தை பஞ்சமும் இருந்த காலத்துல ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து ஆண்டவருக்கு எவ்வளவு வைராக்கியமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆண்டவருடைய மனிதர்களான அந்த தீர்க்கதரிசிகள் வந்த பொழுது எவ்வளவு தூரம் கவனித்திருக்கிறார்கள் என்பதை நாம இங்க பார்க்கணும். வேதத்துல மத்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களை ஏற்றுக் கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக் கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக் கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக் கொள்ளுகிறான். தீர்க்க தரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசியை ஏற்றுக் கொள்ளுகிறவன் தீர்க்க தரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக் கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். இது மத்தேயு 10ல வருகிறது. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ல் எதை சொன்னாரோ அதே விதமாக இங்க அந்த பெண் நடந்து கொள்ளுகிறத பாக்கிறோம். அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசியின் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை தெரிந்திருந்தது. அவருக்கு செய்வது ஆண்டவருக்கே செய்வது போல என்று அவள் நன்றாக தெரிந்திருந்தாள். இந்த எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறாரோ தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனே அடைவான் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இவள் தன்னுடைய இருதயத்துல இந்த அளவுக்கு தேவன்ல வாஞ்சியாக இருந்து தேவனுடைய காரியங்களை செய்தவள் என்று பார்க்கிறோம். இப்படி செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக அவர் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா, தேவனுடைய மக்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். எப்படி நம்ம மற்றவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம உதவியாக இருக்கிறோமோ ஆண்டவர் அதுக்கான பலனை கொடுக்காம போக மாட்டார் என்பதை நம்ம இங்க தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம வாழ்ந்த காலப்பகுதியில நம்ம பார்த்தா இந்த கொரோனா வர்றதுக்கு முந்தி கூட நம்ம மனிதர்கள் எல்லாம் ரொம்பவும் நாட்டுல பணம் சேர்க்கறது மற்ற விதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்களே தவிர ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவருடைய மக்களுக்கு உதவி செய்வதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிருந்தது. அந்த மாதிரி காரியங்களுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறவர்கள் வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு வசனத்தை கேட்கிறவர்களும் அப்படி செய்ய மாட்டாங்க. இவ எவ்வளவு துன்பம் நாட்டில் இருந்த பொழுதும் மீதமானவர்கள் அப்படின்னு சொல்லுகிற போது ரெம்னன்ட் ஆண்டவருடைய மக்கள் மிக குறைவாக இருந்த பொழுதும் இவ ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு வைராக்கியத்தோட இருந்தத அங்க பாக்குறோம். எப்ரேயர்ல 13:2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. பாத்தீங்களா, எந்த அளவுக்கு நம்ம விருந்தோம்பல்ல ஈடுபடணும். விருந்தோம்பல்னு ஹாஸ்பிட்டாலிட்டி ஆங்கிலத்துல வேதம் அதிகமா சொல்லுகிறது. யாருக்கும் உபசரிக்கிறதுக்கு நம்ம மறக்காம இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்படி எல்லாம் தொடர்ந்து நம்ம செய்கிறதுனால ஏன் செய்கிறோம், ஆண்டவருக்காக செய்யறோம். அப்படி செய்கிற பொழுது நம்ம நம்மையே அறியாம தேவ தூதர்களையும் உபசரித்துடுவது உண்டு என்று வேதம் சொல்லுகிறத பாக்கிறோம். நான் கூட இப்படி பிரசங்கம் செய்வதற்காக பல நாடுகளுக்கு போய் வருகிற பொழுது சிலரை சந்திச்சிருக்கிறேன். உண்மையில அமெரிக்காவில 29 ஒரு வீட்டுல இருந்திருக்கிறேன். போறப்பெல்லாம் ஒரு வாரம் இல்லாட்டி ரெண்டு வாரத்துக்கு கூட அதிகமாகாது. எந்த விதமான ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற விதத்துல அவங்க அருமையா அவங்க எப்பவுமே என்ன கவனிச்சுக்குவாங்க. தொடர்ந்து அப்படி அந்த அளவுக்கு அதிகமா ஒரு வீட்டுல நான் இருந்ததில்லை. அவங்க ரெண்டு பேரும் வயதானவங்க தான். இருந்த பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர் ஊழியக்காரர் என்பதற்காக எந்தவித முகச்சுளிப்பும் இல்லாம அவங்க தங்களுடைய கஷ்டம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு அப்படி பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு உறவை அவ்வளவு வருஷமா அவர்களோடு எனக்கு இருந்தது. அவங்க எப்பவுமே எதையும் எதிர்பார்த்ததே இல்லை. தங்களால முடிந்தது செய்து தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒண்ணு மட்டும்தான் இருதயத்துல இருந்தது. இந்த மாதிரியானவர்களை நம்ம பார்க்கிறோமா? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த பெண்ணின் மூலமாக. இந்த காலத்திலையும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஆலயத்துக்கு போவோம், காணிக்கையை கொஞ்சம் கொடுத்துருவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தூரம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யலாம், தேவனுடைய வார்த்தை இன்னும் மேலும் மேலுமாக பிரசங்கிக்கப்படுவதற்கு, தேவனுடைய வார்த்தை எல்லோரையும் போய் சேர்வதற்கு, இவருக்கு உண்மையாக விருப்பம் தான் எலிசா கிட்ட நிறைய படிக்கணும், போதனைகளை பெற்றுக் கொள்ளணும். ஆனா அவர் என்ன எலிசாவுக்கு இந்த மாதிரியான உதவி செய்கிற பொழுது இன்னும் வார்த்தைகள் எல்லோரையும் போய் சேர்க்கணும்னு ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்திருக்கு. நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறதா? நம்ம இந்த போல நம்ம யோசிக்கிறோமா? இது மட்டும் பத்தாது, நான் அவர்கிட்ட போய் வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு வர்றதோடு இருந்தா அது போதாது, வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சுட்டு போயிடுறோம் அதோட இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம அதிகமா என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், ஏதோ கொஞ்சம் செஞ்சிட்டோம்னு அதோட திருப்தியா இருந்துடாம இன்னும் எவ்வளவு செய்யலாம்னு யோசிச்சு பாக்குற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா? நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா ஆண்டவருடைய வார்த்தை முன்னால போவதற்கும் எல்லோரையும் போய் சேர்வதற்கும் நம்ம செய்யக்கூடியது ஏதாவது இருக்கான்னு நம்ம யோசிச்சு பாக்கிறோமா? அதான் பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு கூட நம்ம நேரத்துக்கு போறதில்லை. ஆண்டவர் எவ்வளவு கிருபையா எவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்தாலும் நம்ம நேரத்துக்கு போறதில்லை, ரொம்ப அசத்தையாக இருந்து விடுகிறோம். தேவனுடைய காரியத்துல எந்த அளவுக்கு நீங்க வைராக்கியத்தோட இருக்கிறீங்க, இந்த சூனாமிய பெண்ண போல வைராக்கியத்தோட இருக்கிறீங்களா, அதை நம்ம கேட்டு பார்க்கணும். இப்ப அடுத்ததாக இங்க அந்த தீர்க்கதரிசி அதை எந்த அளவுக்கு அப்ரிசியேட் பண்ணார்னு பாருங்க. அவ செய்த காரியத்தை அவ எப்படி, அவர் வந்து இந்த அளவுக்கு இந்த பெண் செய்து கொடுத்த பொழுதும் அந்த எலிசா அதை சாதாரணமா எடுத்துக்கல. ரொம்ப பேர் இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தா என்ன செய்வாங்க, இருந்துட்டு வந்துட்டு 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 போவாங்களே தவிர அதை பெருசா நினைக்கிறது இல்ல. நம்மகிட்ட அந்த பழக்கம் இருக்கு, யாரையோ பார்த்து நம்ம தேங்க் பண்றோமா, அவதான் அவங்க செய்தாலே அவங்களுடைய நிலைமைய பார்த்து எந்த நிலைமையில இருந்து அதையெல்லாம் செய்திருக்காங்கன்னு பார்த்து நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா, நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா. எலிசா இதை கவனிக்காம விடல, அவருடைய நடத்தைய அவர் தனக்கு செய்த உதவிகளை அவர் கவனிக்காம இருக்கல. ஆகவே எலிசா என்ன செய்கிறார் 12வது வசனத்துல பாருங்க, அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி இந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அது அப்படி கூப்பிட்டதுக்கு காரணம் என்னது, ஏன்னா தான் எனக்கு தான் ஏதாவது அவளுக்கு செய்யணும், செய்ய முடியுமான்னு எலிசா யோசிச்சு பார்க்கிறான். அவளை அவன் அழைத்து கொண்டு வந்தான், அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் என்று பார்க்கிறான். ஏன், அந்த மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில காட்டின அந்த அக்கறையான கவனிப்ப அவர் மதித்தார், நன்றி உள்ளவராக இருந்தார். இப்ப இங்க பார்த்து 13வது வசனத்துல ஒரு வார்த்தை வந்ததுன்னு சொன்னேன், சலக்கரணியோடும். அப்படின்னா நமக்கு என்னன்னு கூட தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஆங்கில வேதத்தை படித்து பார்க்கிற பொழுது சகல விதமான அக்கறையோடும் என்னை கவனித்துக் கொண்டான். சாதாரண அக்கறை இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க, இல்லாட்டி ஒரு சாப்பாடு போடுவாங்க, அதோடு சரி. ஆனா அவன் அப்படி பாக்கல, அதுக்கு மேல போனா எந்த அளவுக்கு என்னென்ன விதமா எல்லாம் அக்கறையோட இவரை நம்ம கவனித்து இவருக்கு எல்லா விதத்திலும் தொண்டை செய்யலாங்கிறத. அவன் செஞ்ச காரியங்களை பாருங்க, வீட்டுல தங்குறதுக்கு ஒரு அறையை கட்டி கொடுத்து அந்த அறைக்குள்ளாக விளக்கெல்லாம் எதை காண்பிக்கிறது, அவருக்கு படிக்கிறதுக்கு ஒரு மேசை வேணுமே, ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு மெத்தை வேணுமே, படுக்க வேணுமேனு என்னென்ன தேவைகள் இருந்ததோ தங்களால முடிந்த அளவுக்கு அத்தனை தேவைகளையும் அக்கறையோடு சிந்தித்து பார்த்து அவர் செய்து கொடுத்தாள் என்பது தான் அந்த வார்த்தை பிரயோகம் காண்கிறது சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும், இப்படிப்பட்ட சகல விதமான அக்கறையோடும் நான் ஒவ்வொன்றையும் பார்த்திருக்கிறேம்மா, ஒவ்வொன்றையும் நான் பார்த்திருக்கேன், நீ எனக்கு செய்த ஒவ்வொன்றையும் பார்த்திருக்கிறேன், எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இதையெல்லாம் நீ எனக்கு செய்திருக்கிற என்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி எல்லாம் ரொம்ப பேர் செய்யறதில்லை, அவ்வளவையும் நான் பார்த்திருக்கிறேன். எங்களை விசாரித்து வருகிறாயே, எங்களை கவனித்து வருகிறாயே, என்னை மட்டுமல்ல என் வேலைகளுக்கு தேவையானதையெல்லாம் செய்து நீ கவனித்து வருகிறாயே. பாத்தீங்களா, ஆண்டவர் கவனிக்கிறாரு. நம்ம அந்த மாதிரி ஒரு இருதயம் இருந்து ஆண்டவருக்காக அந்த காரியங்கள் செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைக்க என்னடா நான் அவ்வளவுதான் செஞ்சிருக்கிறேன், கர்த்தருக்காக ஒருத்தருமே எனக்கு பாராட்டுறது இல்லையேன்னு யோசிக்கலாம். நம்ம பார்க்க கூடாது, எப்போ ஒரு பாராட்டை எதிர்பார்த்து யாரும் எது செய்கிறோமோ அது உண்மையிலேயே நம்ம செய்ததாகாது. நம்ம ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் கவனிக்காம இருக்க மாட்டார். அவருடைய கண்கள் எல்லார் மேலும் இருக்கிறது, எல்லா காரியங்களின் மேலும் இருக்கிறது, அக்கறையோடு அந்த ஆண்டவர் கவனிக்கிறார். ஆகவே நாம யாரையும் பார்க்கக்கூடாது, கர்த்தருக்காக செய்கிற பொழுது நம்ம சொல்லுவோமே வலது கையில கொடுக்கற இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு, அந்த மாதிரி. ஆனா எலிசா அதை கவனித்தான், இதோ இப்படிப்பட்ட சகல அக்கறையோடும் எங்களை விசாரித்து வருகிறாய், அதை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அம்மா நீ வந்து எனக்கு தெரிந்து எதையும் எதிர்பார்க்காம, எனக்கு எதையுமே கூட நீ எதிர்பார்க்காம இவ்வளவு காரியங்களை நீ செய்திருக்கிறாய், அதை நான் கவனிக்க தவறவில்லைன்னு எலிசா அவளை பார்த்து சொல்லுகிறார். பாத்தீங்களா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் உனக்கு நீ சொல்லு, ஏதாவது மனசு விட்டு நீ எனக்கு கேளுமா, உனக்கு முடிஞ்சதை நான் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு எலிசா கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவரே சொல்லுகிறார், ராஜாவிடத்திலாவது சேனாதிபதி இடத்திலாவது உனக்காக நாம் பேச வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஏன், தீர்க்கதரிசிய ராஜா மதிக்கிறவன், அன்னைக்கு ராஜாவுக்கும் எலிசாவுக்கும் அவ்வளவு தூரம் உறவு பெருசா இருக்காட்டியும் கூட எலிசா சொன்னா ராஜா செய்வான். என ராஜாவுக்கு தெரியும் எங்க எலிசா இருக்கிறாரோ அங்குதான் கர்த்தர் இருக்கிறார், எங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரோ அங்குதான் வார்த்தை இருக்கிறது, அங்குதான் நம்ம தேவனுடைய ஆலோசனைக்கு போகணும்னு தெரியும். நம்ம பார்த்தோமா இல்லையா, சவுல் கூட சாமுவேலை ஏன் கூப்பிட்டான், உயிரோடு எழுப்பி வருவதற்காக. ஏன்னா சாமுவேல் அப்ப உயிரோட இல்ல, சாமுவேல் வந்தாதான் தேவனிடத்துல இருந்து வழிகளை அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக அந்த மாதிரி ராஜா சொன்ன கேப்பான், ராஜாவிடத்துல இருந்து உனக்கு ஏதாவது உதவி வேணுமாமா, இல்ல அந்த சேனாபதி கிட்டயாவது நான் சொல்லி உனக்கு தேவையானதை எல்லாம் செய்ய சொல்லுகிறேன் அப்படின்னு. ஆனா உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா என்று அது அவர் கேட்கிறார். ஆனா அவளுடைய பதில பாருங்க, அவருடைய பதில் எவ்வளவு அருமையா இருந்ததுன்னு பாருங்க. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். என்னுடைய மக்கள் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய மக்கள் இல்ல, நம்மளாம் சாதாரண மக்கள் தான், எல்லாம் விவசாயிகள் கூடியிருக்கிற ஒரு சின்ன நகரம் தான். இருந்தாலும் என் ஜனத்தின் மத்தியில் இங்கேயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மத்தியில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் என்னுடைய மக்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாத்தீங்களா. அப்ப ஆகவே அவன் என்ன சொல்றாரு, நீங்க ஒண்ணு எனக்கு பெருசா செய்ய வேண்டிய அவசியமே இல்ல தீர்க்கதரிசியே, நீங்க வந்ததே ஒரு பெரிய காரியம், இந்த அளவுக்கு உங்களுக்கு எங்களால செய்து கொடுக்க முடிந்ததே எங்களுக்கு சந்தோஷம் தான், நாங்க ஒண்ணுமே உங்கள்ட்ட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அவர் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். இந்த மாதிரி மக்களை நம்ம பார்க்கிறோமா, இந்த விதமாக நம்ம நடந்து கொள்ளுகிறோமா நம்ம கேட்கணும். ஆனா இருந்தாலும் கூட எலிசாவுக்கு அது சமாதானமா இருக்கல, அவன் என்ன தான் ஊழியக்காரனை பாக்குறான், கேஆசிய பார்த்து 14வது வசனத்துல அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஆசியை அவன் கேட்ட பொழுது, ஏன்னா தீர்க்கதரிசி ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறான். அப்ப அந்த நேரத்துல கேஆசி ஒரு ஐடியா கொடுக்கறான் பாருங்க, என்ன சொல்லுகிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, நானும் பார்த்திருக்கிறேன், என் ஹஸ்பண்ட் ரொம்ப வயசானவர், பெரிய வயசு உள்ளவன்னு சொன்னா ரொம்ப வயசானவரா இருக்கிறாரு, இப்ப வயசானவரா இருக்கிறாரு, அவர் திடீர்னு இறந்து எதுவும் போயிட்டா இவ என்னத்தான் செய்ய போறா தனியா இருந்து, அதுவும் இந்த ஊர்ல, அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கறத அவன் கவனித்தத தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறான். அப்ப உடனே தீர்க்கதரிசி அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட பொழுது அவன் வந்து வாசப்படியில, அதாவது அவளுடைய ரூம் வாசப்படியில வந்து நிக்கிறான். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான், அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய். பிராண உற்பத்தி கால திட்டத்தில் என்பது எது, இதே நேரம் அடுத்த வருஷம், நீங்க போய் வாசி பாத்தீங்கன்னா ஆங்கில வேதத்துல கூட அப்படித்தான் இருக்கிறது, இதே நேரம் அடுத்த வருஷத்துல நீ உன் கையில ஒரு பிள்ளை இருக்க போகிறது, நீ அதை அணைத்துக் கொண்டிருப்பாய். இது தீர்க்கதரிசி அவருக்கு சொன்ன வார்த்தைகள், இது மாதிரி உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்த வருஷம் இதே நேரத்தில் அவன் கையில ஒரு பிள்ளை இருக்கு. இங்க பாருங்க, ஒரு அருமையான ஒரு அற்புதத்தை இந்த தீர்க்கதரிசி அவளுக்காக செய்கிறார். அவளுடைய தேவையை அவளே கூட கேட்காத பொழுதும், அவளே கூட அவளுக்கு வாழ்க்கையில் அப்படி ஒரு குறை இருந்திருக்கும், கணவனும் அவளும் கூட அந்த குறைய பற்றி அதிக நேரம் பேசிட்டு இருந்திருப்பாங்க, அது உள்ளத்து கவலையாக இருக்கும் இருந்திருக்கலாம். ஆனா அதை பத்தி அவ எப்பவுமே சட்டை செய்யாம புருஷன் போயிட்டா கூட தான் என்ன செய்ய போறோங்கிற கவலையெல்லாம் இருந்த பொழுது அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய வார்த்தையில அக்கறை காட்டி, தேவனுடைய மனிதர்களை கவனிப்பதில் அக்கறை காட்டி, அதாவது ஆண்டவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கணும், எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கூடங்கிறது இல்ல, அவளை எந்த அளவுக்கு அருமையா இருந்திருக்கிற, அதனால தான் அவளே தான் கவலையை பத்தி தீர்க்கதரிசி இதை சொல்லாத பொழுதும், தீர்க்கதரிசி எவ்வளவு அற்புதமானவர், அதிரடியான அற்புதங்களை எல்லாம் செய்கிறவர் என்பதையெல்லாம் அவள் தெரிந்திருந்த பொழுதும்,
அதையெல்லாம் தன்னுடைய சுயநல நோக்கத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் வார்த்தையின் மேல் மட்டும் வாஞ்சை வைத்து கர்த்தருடைய மகிமை அவருடைய வார்த்தை போகணும் என்பதில் மட்டும் அக்கறை வைத்து அவள் இருந்ததுனால உண்மையாக நடந்து கொண்டதுனால ஆண்டவர் அவருடைய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார பார்க்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம எல்லாம் என்ன செய்வோம், நம்ம கவலைதான் பெருசு. இப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசி அற்புதம் செய்கிற வாரார்னு தெரிஞ்சா உடனே அதை பத்தி ரொம்ப யோசிச்சு எப்போ ஒரு சந்தர்ப்பம் வரலாம் இதை சொல்லிடலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுவும் தீர்க்கதரிசிய நேரா கேட்டுட்டா உடனே அடித்து விட்டுற மாட்டுமா, ஒன்னும் இல்ல ஒரு ஹாஃப் அ டசன் குறைகள் இருக்குங்க அதை நீங்க தீர்த்து வச்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்க மாட்டோமா, அப்படியா இருக்கிறது. பாருங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க ஆண்டவருடைய விசுவாசத்துல, ஆனா அவளுக்கும் குறைகள் இல்லாம இல்ல, ஆனா அதையெல்லாம் பெருசுப்படுத்தல. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், குறைகள் எல்லாம் போய் ஒரு சந்தோஷமான நிலையில இருந்து ஆண்டவருக்கு எல்லாம் செய்யலான்னு பார்ப்போம். வாழ்க்கையில என்னைக்கு ஒரு நம்ம குறையே இல்லாம செத்துற முடியுமா, ஒன்னு போன இன்னொன்னு வரும், என் குறைகள் எல்லாம் தீர்ந்த பொழுது, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு அப்பொழுது நான் ஆண்டவருக்கு சேவை செய்கிறேன், அப்பொழுது தேவனுடைய காரியங்களை பார்க்கிறேன் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இதுக்கு பில் எல்லாம் பே பண்ண வேண்டியிருக்குங்க, அது வரையும் நான் கோயிலுக்கு கொடுக்கறத நிறுத்தி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் தீர்ந்த பிறகு நான் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் அவன் நடக்கலையே, தனக்கு வாழ்க்கையில பல குறைகள் இருந்திருக்கு, அதையெல்லாம் நிச்சயமாக ஜெபித்து ஆண்டவர் இடத்துல சொல்லி இருப்பான். ஆனா அவர்கிட்ட சொல்லிட்டு கழுத மேல அன்னைக்கு கவலைகளை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு தான் செய்ய வேண்டிய வேலைகள் அவ குறை வைக்கல, பக்திக்குரிய காரியங்கள் அவ குறை வைக்கல, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வைராக்கியமான கடமைகள் அவ குறை வைக்கல, பொறுப்புகள்ல குறை வைக்கல, தன்னுடைய கணவனோடு சேர்ந்து செய்ய வேண்டியதையெல்லாம் ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, எவ்வளவு உற்சாகத்தோடும் ஆனந்தத்தோடும் குறைகளுக்கு மத்தியில் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தால் என்று பார்க்கிறோம். நம்மகிட்ட அது இருக்கா, நம்மகிட்ட அது இருக்கா யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க எனக்கு விடிஞ்சிருச்சு, சில நேரம் கேட்பான் என்னால நான் பைத்தியக்கார மாதிரி இந்த நடுராத்திரில உட்காந்து பேசிட்டு இருக்கேன், உடம்பு பார்த்துக்கணும் உண்மைதான், ஆனா இருந்தாலும் இந்த உலகத்துல உயிரோடு இருந்து எவ்வளவு நாளைக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு நம்ம வாழ்க்கை இருக்க போகுது தெரியுமா. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், சரீரம் நல்லா தான் இருக்குது, அது இப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நாளைக்கு நான் நேரத்தோடு எழும்ப வேண்டிய அவசியமும் இல்லை, இருந்தாலும் கர்த்தருடைய காரியத்தை நான் பாரத்தை பார்க்காம வருத்தத்தை பார்க்காம செய்ய வேண்டியது நம்ம கடமை, நம்ம எல்லாருமே செய்யணும். இந்த COVID-19 காலமும் இதை நமக்கு படிச்சு கொடுக்காட்டி எப்ப படிக்க போறோம், எவ்வளவு பேர் இவ்வளவு தான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், இவ்வளவு தான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், இதுக்கு மேல கொடுக்க மாட்டேன், நேரம் இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் வைராக்கியம், இவ வந்து இன்னும் என்ன செய்யலாம், இதுக்கு மேல என்ன செய்யலாம், அதை யோசித்திருக்கிறா, அவர் ஜெபித்திருப்பாள், சிந்தித்திருப்பாள், கணவனுடைய ஆலோசையை கேட்டிருக்கிறார். நம்ம கிட்ட ஏன் அது இல்லை, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு செஞ்சாலும் அது போதாதுங்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. சீர்திருத்தவாத காலப்பகுதியில எல்லாம் எவ்வளவு பேர் ஆண்டவருக்காக உயிரையே விட்டு இருக்கிறாங்க, அவருடைய குடும்பங்கள் சிறையில போடப்பட்டிருக்குது, இரட்ச சாட்சியா மறித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வேதம் எவ்வளவு பேரை உதாரணமா எடுத்து காட்டுகிறது. நாம நம்முடைய இந்த உலகத்து வசதிகளுக்காக மட்டும் கிறிஸ்தவர்னு பேர் வச்சிருந்து வாழ்ந்து கொண்டு போறது ரொம்பவும் அவமானம் தர்ற காரியம். நம்ம ஆண்டவர்ல எவ்வளவு தூரம் விசுவாசம் அதை வைத்திருக்கிறோம், வைராக்கியம் இருக்குங்கிறத நம்முடைய வாழ்க்கை தான் காட்டி கொடுக்குது. இந்த சூனாமி பெண் யோசிச்சு பாத்தீங்கன்னா, சூனாமில இருந்த ஒரு பெண்ணுன்னு தான் அங்க பேர் இருக்கே தவிர அவ பேரே நமக்கு தெரியாது, அவருடைய ஹஸ்பண்ட் பேர் நமக்கு தெரியாது, அவளை பத்திய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் இங்க நமக்கு அதிகமா கொடுக்கப்படவே இல்லை, ரொம்ப கொஞ்சம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உண்மையில சொல்ல போனா அவர் பெயர் தெரியாதவர்னு சொல்லலாம், ஊருக்கு அவளை தெரிந்திருந்தது நமக்கு ரொம்ப தெரியாது. அப்படி ஒரு பெயர் தெரியாத ஒருத்தர் இந்த வேதத்துல பதிந்திருக்கும்படியாக ஆண்டவர் அவரை கவனித்திருக்கிறாரா இல்லையா, நம்ம ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மத்த 24 சொல்லுது ரொம்ப கீவுல நிப்பாங்க, ஆண்டவருடைய வருகையின் பொழுது இதை செஞ்சிருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறேன் உங்க பேர்ல அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. உங்களை உன்னை எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்ல போறார். அதே நம்ம விசுவாசிகள் இருப்போம். நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு அது உண்மையான விசுவாசம், எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு விசுவாசங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கொரோனா எல்லாம் போய் சகஜ நிலைமைக்கு திரும்பினா, நாடு திரும்பிருச்சுன்னா, உலகம் திரும்பிருச்சுன்னா எப்படி நம்ம இருக்க போறோம் யோசிச்சு பாக்குறீங்களா? எப்படி நம்ம இருக்க போறோம்? பழையபடி உங்க ஜாப், நீங்க சேர்க்கிற பணம், பேங்க் பேலன்ஸ், இன்னொரு வீடு, இதா யோசிக்க போறீங்க? சத்தியம் எந்த அளவுக்கு உங்களை மாத்த போகுது? இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, இங்க ஆண்டவர் பெயர் தெரியாத ஒருத்தரை பத்தி குறித்து வைத்திருக்கிறாரே, அது நம்ம வாழ்க்கையை மாத்த போகுதா? எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்க போறீங்க? நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இன்னும் அறியாம இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக, ஆண்டவருடைய வழியில போவதற்காக எந்த அளவுக்கு தியாகங்களை நீங்க செய்ய தயாராக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சபையில இன்னும் எத்தனையோ மூப்பர்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது, உதவிக்காரர்கள் தேவையாக இருக்கிறது. நம்ம நாட்டில் அது ஒரு பெரிய பஞ்சமா இருக்கு. நல்ல போதகர்கள் இல்ல, ஒழிச்சு போதிக்கிறவர்கள் இல்ல, கருத்தோடு போதிக்கிறவர்கள் இல்ல, கருத்தோடும் கனிவோடும் ஆத்துமாக்களை பார்க்கிறவர்கள் இல்ல. இதுக்கெல்லாம் நம்ம இருக்கு இருதயம் இருக்கிறதா? நம்ம ஜெபம் பண்றோமா? நம்மளால என்ன முடியும் அப்படின்னு யோசிச்சு பாக்கிறோமா? சுயநலவாதிகளா இல்லாம கர்த்தருக்காக முழுமையாக நம்ம ஒப்படைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைய நம்ம ஏன் யோசித்து பார்ப்பதில்லை? இந்த சுனாமிய பேர்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரியா? உங்களுடைய வாழ்க்கை நம்மளோட பேசுகிறது. அது ஆண்டவர் கவனித்திருந்தால் அவளை ஆசீர்வதித்தார்னு பாக்கிறோம். ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை இல்லையா? என்ன அவரால் முடியாது? அவளுக்கு பிள்ளை இல்லை. அவரு வயசான மனுஷன். வயசான மனுஷனாகி மெனோபோஸ் வந்து அவளுக்கு வந்திருந்தா அப்புறம் புள்ள பிறக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனா யார் எல்லாம் மனுஷனால முடியாதுன்னு கைவிடுகிற பொழுது என்னால் முடியும் என்று செய்து காட்டுகிறவர் தான் நம்முடைய தேவன். அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். ஏன்? அந்த அளவுக்கு உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய செயல்களையும் நான் பார்த்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை பார்த்திருக்கிறேன். இதுல இருந்து நீங்க படிக்கத்தான் வேணும். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும், நமக்கு அப்படி ஒரு வைராக்கியத்தை கொடுக்கட்டும். இந்த விதமாக வாழ்வதற்கு நாமும் முயற்சி செய்வோம். இந்த காலங்களிலையும் நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் மனைவி பிள்ளைகள்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம சபைக்கு உதவியா துணையா இருக்கணும், எந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு இருக்கணும், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் பேசுகிறார், இந்த பெண் மூலமாக பேசுகிறார். ஆனா அதை நீங்க கேட்கறீங்களா? உங்க இதயத்தை ஆராய்ந்து பார்க்கறீங்களா? ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியத்தோட தொடர்ந்து இன்னும் அதிகமாகவே அவருக்காக காரியங்கள் செய்து வாழ்றதுக்கு உங்களுக்கு இருதயம் இருக்கிறதா? இதைத்தான் இந்த சுனாமிய பெண் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் கூட நீர் தடைகள் ஏற்பட்டிருந்த பொழுதும் அந்த தடைகளையும் மீறி இந்த சுனாமிய பெண்ணின் மூலமாக, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களோடு பேச இருக்கிறீர். கர்த்தாவே, எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது என்று தெரியும். இந்த மாதிரி தடைகள் ஏற்பட்டதும் கூட எங்களுடைய பாவத்தின் காரணமாக இருந்தால், எங்களுடைய குறைகளின் காரணமாக இருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. தொடர்ந்தும் இப்படியெல்லாம் நடந்து விடாத படிக்கு நீர் எங்களை பாதுகாத்து எங்களோடு தொடர்ந்து பேசும். நீர் இன்றும் கூட எங்களோடு இருந்ததற்காகவும், இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு பேசியதற்காகவும், உதவி செய்ததற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற காலங்களிலும் கூட, இந்த புதிய வாரத்திலும் கூட நீர் எங்களை உம்முடைய ஆவியினாலே வழிநடத்தி எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.